நூற்றி நான்கு வட்டத்தின் சங்கநாதம் பாடல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையில் செவிசாய்க்க காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு சங்கநாதத்தின் காலை வணக்கம்.
வணக்கம் அன்பான நேர்களே, இன்று டிசம்பர் மாதம் 13 தேதி எம் தமிழுக்கு கார்த்திகை திங்கள் 27 நாள். எம் இஸ்லாமிய உறவுகளுக்கு ஹிஜ்ரி 1441, ர ஆஹிர் 15, வெள்ளிக்கிழமை. ஆஸ்திரேலியாவில் இருந்து 24 மணித்தியாலமும் ஓயாது உலகத் தமிழர்களுடன் உறவாடும் எங்கள் தோழன் இன்பத்தமிழ் ஒளியிலும் செவிமடுத்துக் கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் பவித்ரா அசோக்குமாரின் காலை வணக்கம்.
மனிதருக்குரிய மகத்துவ வாழ்வை 1330 குறள்களுக்குள் அடக்கி மதங்களுக்கெல்லாம் பொதுவாக்கி மனங்களுக்குள் மறக்கப்படாதிருக்க ஒரு குறளுடன் ஒரு குறள் ஒன்றிப்பாகிறது.
உலகம் இகழ்ந்து பேசும் தீய ஒழுக்கத்தை விட்டுவிட்டால் மொட்டையடித்தலும் சடைவளத்தலும் ஆகிய புறக்கோலங்களும் வேண்டாதவையாகும்.
நேர்களே, இன்றும் நற்சிந்தனை வழங்க வந்துள்ளார் திரு ராதாகிருஷ்ணா சர்மா அவர்கள். வணக்கம் ஐயா.
நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு அழகிய வெள்ளிக்கிழமை காலை வேளையில் வானலையின் வழியே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் நண்பர்களாக நடந்து கொள்வதுதான் மிக நல்லது. அது அவசியமும் கூட. நல்ல நட்பு கூட நல்ல விதமாக உபயோகப்பட வேண்டுமானால் அதற்கு புத்திசாலித்தனம் தேவைப்படுகிறது. இந்த கருத்து உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக படலாம். இருந்தாலும் அதிலே உள்ள நியாயத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த கதையை நீங்கள் கேட்க வேண்டும். ஓர் ஊரிலே இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள். ஒருவர் காய்ந்து போன இலை, இன்னொருவர் மண்ணாங்கட்டி. ஆம், இலையும் மண்ணாங்கட்டியும் இணை பிரியாத நண்பர்கள். எங்கே போனாலும் இவர்கள் சேர்ந்துதான் போவார்கள், வருவார்கள். ஒரு நாள் ஒரு மரத்தடியில் இவர்கள் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் இப்படியே இருக்கிறோமே, போகிற வழிக்கு புண்ணியம் தேடிக்கொள்ள வேண்டாமா என்று இலை கேட்டது. உண்மைதான், அதற்கு என்ன செய்யலாம் என்றது மண்ணாங்கட்டி. மனிதர்கள் எல்லோரும் புண்ணியம் தேடி காசிக்கு போகிறார்களே, அதுபோல நாமும் காசிக்கு போகலாம் என்றது இலை. இலையின் யோசனை சரி என்று பட்டாலும் மண்ணாங்கட்டி சிறிது தயங்கியவாறே, நாங்கள் இருவரும் காசி யாத்திரை போகும் வழியில் நிறைய தொந்தரவுகள் வருமே, அவற்றை எப்படி எதிர்கொள்வது என்று கேட்டது. இருவரும் சிறிது நேரம் சிந்தித்த பின்னர், போகிற வழியில் ஏதாவது துன்பம் வந்தால் ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசையாக செயற்பட வேண்டும் என்ற முடிவிற்கு வந்தனர். இப்படியாக முடிவு செய்து கொண்டு காசி யாத்திரை புறப்பட்ட கொஞ்ச நாட்களில் எந்த துன்பமும் அவர்களுக்கு வரவில்லை. இடையூறு இன்றி பயணத்தை தொடர்ந்தனர். ஆனால் ஒரு நாள் திடீரென்று காற்று வீச ஆரம்பித்தது. இது அவர்களுக்கு தொந்தரவாக போய்விட்டது. இலைக்கு காற்றில் பாதிப்பு ஏற்படுவதைக் கண்ட மண்ணாங்கட்டி இலையின் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டது. அதன் காரணமாக காற்றால் அந்த இலையை அடித்து கொண்டு போக முடியவில்லை. மறுபடியும் அந்த நண்பர்கள் தங்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள். சில நாட்கள் போனதும் திடீரென்று மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது. இது மண்ணாங்கட்டிக்கு இடைஞ்சலாக அமைந்தது. இப்போது அந்த இலை மண்ணாங்கட்டியின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு மழைத்துளி விழாமல் பார்த்து கொண்டது. எனவே அது கரைந்து போகாமல் இது காப்பாற்றி விட்டது. இருவருக்கும் மிக்க மகிழ்ச்சியாகவும் மனநிறைவாகவும் இருந்தது. இதுதான் நட்பின் பெருமை. ஒருவருக்கொருவர் உறுதுணையாக இருப்பது எவ்வளவு சௌகரியம் என்று உற்சாகமாக பேசிக்கொண்டே பயணத்தை இருவரும் தொடர்ந்தனர். இப்போ திடீரென்று காற்றும் மழையும் சேர்ந்து அடிக்க ஆரம்பித்து விட்டது. காய்ந்த இலை காற்றில் பறந்து போய்விட்டது. மண்ணாங்கட்டி மழையில் கரைந்து போய்விட்டது. காற்றிலே அடித்து கொண்டு போன அந்த இலை சாலை போடுவதற்காக கொட்டி வைக்கப்பட்டிருந்த ஒரு கற்குவியல் மேல் போய் விழுந்தது. இப்பொழுது அந்த இலை தன் நண்பனை பிரிந்த துயரத்தினால் கலங்க ஆரம்பித்தது. அங்கே இருந்த சிறு கருங்கல் ஏன் கலங்குகிறாய் என்று இலையை பார்த்து கேட்டவுடன் இலை தன் கதையை கூறியது. அதை கேட்ட கருங்கத்துண்டு அதற்கு கூறிய பதில் என்ன தெரியுமா? உங்கள் நட்பு சரியானதுதான், அதில் ஒன்றும் குறையில்லை. இருந்தாலும் காசிக்கு போக வேண்டும் என்கிற உன்னுடைய நோக்கம் நிறைவேற வேண்டுமானால் நீ என்னை போன்று ஒரு கருங்கல்லைத்தான் துணையாக தேர்ந்தெடுத்து இருக்க வேண்டும் என்று அறிவுரை கூறியது. நேயர்களே, நமக்கு எல்லோரும் நண்பர்களாக இருக்கலாம், ஆனால் எந்த நட்பு எந்த சமயத்தில் எப்படி உதவும் என்பதை புரிந்து கொள்வது மிக மிக அவசியமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
அடுத்து நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டத்தின் வருடாந்த பொங்கல் விழா தமிழ்திறனாய்வு பேச்சு போட்டியில் பங்கு பற்றிய செல்வன் வாணிஜன் யோகேஸ்வரனின் பேச்சு. தலைப்பு திருக்குறளின் மேன்மை.
உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் திருக்குறளின் மேன்மை. திருக்குறள் இயற்ற பெற்று கிட்டத்தட்ட 20 நூற்றாண்டுகள் ஆகிவிட்டன என்று உறுதியாக கருதலாம். இக்கால அளவில் இதனை கற்றறியாத தமிழ் மாணவர்கள் இருந்திருக்க மாட்டார்கள். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். அறம், பொருள், இன்பம், வீடு என்று 4 கட்டங்களாக வகுத்து அதில் 10 குறப்பாக்களை கொண்ட 133 அத்தியாயங்களாக தொகுத்து மொத்தம் 1330 குறப்பாக்களை தந்திருக்கிறார். தமிழின் தலையாந்த நூல் திருக்குறள். அதை உலக பொதுமறை என்று அழைப்பதில் நாம் பெருமை கொள்கிறோம். ஒட்டுமொத்த மனித சிந்தனையின் சிறந்த பிளவு என்று திருக்குறள் போற்றப்படுகிறது. திருக்குறளின் அழியா புகழ் தமிழ் இனத்துக்கும் தமிழ் மொழிக்கும் மாத்திரம் சொந்தம் என்றால் மிக அல்ல. எந்த ஒரு இடத்திலாவது ஒரு இனத்தையோ சாதியையோ மதத்தையோ மத பிரிவையோ அவர் குறிப்பிடாமல் அல்லது உயர்த்தியோ தாழ்த்தியோ பேசாமல் விட்டுள்ளதை குறளில் மிக பெரிய சிறப்பம்சமாக கருத முடியும். தமிழ் இலக்கிய பரப்பில் மிக கூடுதலாக பெருமொழிகளுக்கு மொழி மாற்றம் செய்யப்பட்ட ஒரே ஒரு நூல் என்ற சிறப்பு திருக்குறளுக்கு தான் உண்டு. இதிலிருந்து நாம் திருக்குறள் அவ்வளவு மேன்மை வாய்ந்த நூல் என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். திருக்குறள் ஒரு சமய அடிப்படை நூலின் நிலைமைக்கு வேதம், விவிலியம், குரான் முதலியவை போல உயர்த்தப்பட்டு பெரும்பாலும் வழிபட்டு வந்துள்ளது. இதனை தன்மொழியுள்ள வேதம், கீதை என்றெல்லாம் ஒப்பிட்டு பேசுவதும் இக்கருத்தோடு தான். திருக்குறள் பிற தமிழ் இலக்கிய படிப்புகளில் பலமுறை குறிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் புகழப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் போன்ற நூல்களிலும் திருக்குறள் பற்றி மேன்மையாக கூறப்பட்டுள்ளது. 1330 குறப்பாக்களை அர்த்தப்பால், பொறுப்பால், காமத்துப்பால் என்னும் முப்பாலுக்குள் அடக்கி மக்கள் கடைபிடித்து வாழ வேண்டிய வழிமுறைகளை தெளிவாக எடுத்துக்காட்டிய திருவள்ளுவர் ஒருவன் பிரமச்சாரி, குருஹஸ்தன், வானப்பிரஸ்தன், சந்நியாசி ஆகிய படிநிலைகளை ஒழுங்காக கடைபிடித்து வந்ததால் அவன் இறுதியில் இறை மோட்சம் அடைவான் என்பதையும் எளிய முறையில் தெளிவுபடுத்தியுள்ளார். அதோ போல எல்லாருக்குரிய கடமைகள், அரசனுக்குரிய கடமைகள், குடியானவன் கடைபிடிக்க வேண்டிய கடமைகள் என்று எல்லோருக்கும் இக்காலத்துக்கு பொருந்தும் வண்ணம் மிக அழகாக கூறியுள்ளார். புதிய புதிய கருத்தாக்கங்களை தந்து இன, மொழி, நாடு என்னும் எல்லைகளில் கடந்து மனித வாழ்க்கையை வளப்படுத்துகின்றது திருக்குறள். பேரின்மை சிறப்பு சங்க காலத்தை தொடர்ந்து தமிழுக்கும் தமிழர்களுக்கும் கிழித்து அடைய களஞ்சியமான வள்ளுவத்தில் உலகளாவிய சிந்தனைகளும் மனிதனை உயர்த்தும் உயிரிய நோக்கம் கொண்டது திருக்குறள். இது மேன்மை வாய்ந்த சிறந்த நூல் என்று பல புலவர்களாலும் அறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நூல். கடல் மண் தோண்ட தோண்ட நீர் ஊறும், குழந்தை சுவைக்க சுவைக்க தாய்க்கு பால் ஊறும், திருக்குறள் ஆய ஆய அறிவு ஊறும். இதன் மேன்மையை 3 நிமிடங்களில் கூறிவிட முடியாது. கால அளவின்றி திருக்குறள் மேன்மையை கூறிக்கொண்டே போகலாம். நன்றி, வணக்கம்.
தொடர்வது கடந்த மாதம் பூ அண்ணா பிரதீபனின் செவ்வானம் கவிதை தொகுப்பு வெளியீட்டு விழாவில் பங்கு பற்றிய செல்வி கேசிகா திலகராஜனின் கவிதை ஒன்று, பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும்.
அனைவருக்கும் வணக்கம். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும். ஓ மரங்களே, பறவை இனங்களே, மனிதனே, விலங்குகளே, பஞ்சனை விட மென்மையான பட்டு படுக்கையை விட தூய்மையான தூளியாம் எம்மை பெற்ற அன்னையின் மடி எனும் மஞ்சம். ஓ மரங்களே, பறவை இனங்களே, மனிதனே, விலங்குகளே, தாயின் வயிற்றிலிருந்து வெளியே பிரவேசிக்கும் போதன் அன்னையின் மடிதனில் விழுந்தேன். நடக்கும் போதன் காத்தடங்களை இந்த நாட்டு மண் மீதே பதித்தேன். நிம்மதியான நித்திரையை அன்னையின் மடிதனில் கண்டேன். வாழ்க்கையில் நிலையான நித்திரையோ இம்மண்ணுக்குள்ளேதான் என்பேன். துயில் கொள்வதற்கென்றே இறை ஈதமக்களித்ததனால் இந்த மண்ணும் அன்னையின் மடியும் வேறில்லை என்பேன். ஓ மரங்களே, பறவை இனங்களே, மனிதனே, விலங்குகளே, இரத்தமும் பாலும் இரண்டில்லை என இவ்வுலகுக்கு உணர்த்துவதாய் இரத்தத்தை பாலாக்கி தாகமும் பசியும் தீர்த்து உயிருக்கே உயிர் கொடுத்த உன்னதமான தாய்ப்பாலை உண்மை ஆகாரமாய் ஊட்டினால் என்னை. ஓ மரங்களே, பறவை இனங்களே, மனிதனே, விலங்குகளே, கிடைக்கப்பெற்ற எமது உயிரின் தாகம் தீர்க்கவும் உடலின் பாகங்கள் வளர்க்கவும் நீரெனும் பொருளை வாரி தருபவள் இம்மண்ணே. ஆகையால் அன்னை தந்த பாலினும் நீரும் இந்த மண்ணிலே பெற்ற நீரெனும் பாலும் வேறில்லை என்பேன். ஓ மரங்களே, பறவை இனங்களே, மனிதனே, விலங்குகளே, இவ்வுலகினில் மனிதர் நாம் எதனை பெறினும் அது எம் தாய் எமக்கு தந்துவிட்ட மொழி போல் ஆகுமோ. என் உயிர் போகும் பாதையாயுள்ளது என் அன்னை எனக் கூட்டிய அந்த செந்தமிழ் மொழியே. என் உளம் போகும் பாதையாய் அமைந்தது பொன்னாடெனும் என்னாடான ஈழம் இன்னாடு போற்றும் நல் வழியே. ஓ மரங்களே, பறவை இனங்களே, மனிதனே, விலங்குகளே, தன் வயிற்றினுள்ளே வைத்து தசையால் என்னை சிலையாய் வடித்து உயிரில் பாதியை எந்த உடலுக்குள் ஊற்றி உறுப்புகள் பொருத்தி என்னை உருப்படியாகவோர் உருப்பெறச் செய்தால் என் அன்னை, நல்லதோர் நாற்றாக முளைவிடச் செய்தால் அவள் என்னை, சுத்தமான சுகம் தரும் இதமான சுத்தமான சுவாச காற்றினை பெற்று தந்தவள் இம்மண்ணே. இங்கு மண்ணின் மென்மை புலப்படுகின்றது, இந்த நாட்டின் பெண்மை வெளிப்படுகின்றது, என் தாயின் தன்மையை உணர்த்துகின்றது. ஓ மரங்களே, பறவை இனங்களே, மனிதனே, விலங்குகளே, ஊற்றுக்கள் இன்றி அருவியும் பெறாது, தாய்மையின்றி செய்மையும் இராது, வாய்மையும் இன்றி தூய்மையும் ஏது? தாய்மையால் என்னை தைத்த அந்த தையலும், வாய்மையாய் என்னை வளர்த்த நத்தரையிலும் போற்றப்பட வேண்டியவர்கள் நாம், வணங்கி வளர வேண்டியவர்கள்.
எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஏலின் தமிழ் திருச்சபையின் நாத்தார்த்தின இசை நாட்டிய யாதும் ஊரே கலை நிகழ்ச்சி இம்மாதம் 14 திகதி சனிக்கிழமை மாலை 6 அளவில் மவுண்ட் ஆல்பர்ட் போர் நினைவு மண்டபத்தில் நடைபெற உள்ளது. அன்புள்ளம் கொண்ட உங்கள் அனைவரின் வரவையும் எதிர்பார்க்கிறது ஏலின் தமிழ் திருச்சபை. அனுமதி இலவசம். தொடர்புகளுக்கு விக்கி விக்னர் ராஜா 0121-274-9856.
நேர்களே, நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி என்பதை உங்களுடன் பகிர்கின்றார் கவிஞர் இளத்து சுந்தர் அவர்கள். வணக்கம் சுந்தர்.
நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டத்தின் சங்கநாதம் நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி? நீங்கள் எதை விரும்புகின்றீர்களோ அதை அடைவதற்கு வேறு எதிலும் முதலீடு செய்வதை விட உங்களிடமே முதலீடு செய்ய வேண்டும். நீங்கள் யாராக இருந்தாலும், எங்கே வாழ்ந்தாலும், என்ன செய்தாலும், வயதாகி போனாலும் வாழ்க்கையில் வெற்றி பெற தன்னம்பிக்கை, துணிவு, விடாமுயற்சி இவை மூன்றும் போதுமானது. எமது தலைவரின் சிந்தனையில் துணிவு, தந்திரம், கடும் பயிற்சி. உங்களில் கல்வித்தரம் எதுவாக இருக்கட்டும், பொருளாதார நிலை எதுவாகட்டும், இந்த மூன்று அடிப்படை தத்துவங்களுடன் நீங்கள் முயற்சித்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உறுதி. புகழ்பெற்ற மனோதத்துவ நிபுணரும் நார்த் வெஸ்டர்ன் பல்கலைக்கழகத்தின் தலைவருமான டாக்டர் வால்டர் ஸ்காட் கூறுவது, ஒருவரிடம் உள்ள திறமையை காட்டிலும் வாழ்க்கையை அவர் எப்படி அணுகுகிறார் என்ற கண்ணோட்டமே வெற்றிக்கும் தோல்விக்கும் காரணமாகின்றது. வாழ்நிலை எப்படிப்பட்டாலும் அணுகுமுறையை உருவாக்க வேண்டியது நாம் தான். நீங்கள் விரும்புவதை அடைவதே வெற்றி. அவ்வாறான வெற்றியை அடைய கடினமான உழைப்பு முக்கியமானது. முதலில் நீங்கள் எதை அடைய வேண்டும் என தெரிவு செய்ய வேண்டும். இரண்டாவதாக அதை எப்படி அடைய வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டும். இப்போது உங்களிடம் உள்ள ஆயுதம் தன்னம்பிக்கை, துணிவு, விடாமுயற்சி. இந்த மூன்றையும் வைத்து நிரூபிக்க வேண்டும். எதை அடைய வேண்டும் என்பது வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்கின்றது. எப்படி அடைய வேண்டும் என்பது வாழ்க்கையின் சவாலாக இருக்கின்றது. இப்போது இலக்கை அடைவதில் மிக சுலபமான வழியையும் கடினமான வழியையும் பிரித்தாய்ந்து எமக்கு பொருத்தமான வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்போது இலக்கை நோக்கி நிதானமாகவும் வேகமாகவும் தன்னம்பிக்கையுடன் நகர வேண்டும். இதில் உங்களுடைய சொந்த ஆற்றலும் சக்தியும் மூலோபாயங்களும் உங்களுடையது. மூலோபாயங்களையும் சக்திகளையும் வளர்த்து கொள்வதற்கான தேடல் உங்களிடம் இருக்க வேண்டும். தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கும் என்பது ஒரு பாடலின் வரி. அறிவு பசியும் அறிவு தேடலும் அல்லது அனுபவ தேடலும் போதுமானது. படிப்பறிவு என்பது வாழ்வின் உயர்வுக்கு அவசியமானதே தவிர உயிர் வாழ அவசியமானதன்று. பகுத்தறிவு என்பது மனித வாழ்வுக்கு இன்றியமையாததும் அத்தியாவசியமானதும் ஆகும். படித்தவர்கள்தான் சாதனைகளை படைக்க வேண்டும் என்று ஒன்றில்லை. படிக்காதவர்களும் சாதனைகளை படைக்க முடியும் என்பது சரித்திரத்தில் இருக்கின்றது. ஆகவே வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் குறிக்கோளை அடைவதற்கும் விரும்பியதை அடைவதற்கும் வழிமுறை என்பது அவசியமானது. குறிக்கோளை அடைய இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி எல்லாம் கடந்துதான் ஆக வேண்டும் என்றால் மன உறுதி அவசியமானது. எதற்கும் செலைக்காத மன உறுதியும் அசைக்க முடியாத தன்னம்பிக்கையும் எதையும் தாண்டி சென்று குறிக்கோளை அடைய வேண்டிய துணிவும் அபாரமாக இருக்க வேண்டும். உறுதியுடன் கூடிய தன்னம்பிக்கையும் தன்னம்பிக்கையுடன் கூடிய துணிவும் துணிவுடன் கூடிய விடாமுயற்சியும் வாழ்க்கையின் வெற்றியை அடையச் செய்யும். அதற்காக சோர்வின்றிய உழைப்பு மழை வெயில் இரவு பகல் இடி மின்னல் இடையூறு தடை எல்லாம் தாண்டி களத்தில் இறங்கினால் வெற்றி நிச்சயம். நினைத்தவை அனைத்தும் வாழ்க்கையில் நிறைவேறினால் வெற்றிகள் உன் காலடியில் மலையெனக் குவியும். வெற்றிகள் ஒருதன் வாழ்வில் மலையெனக் குவிந்தால் அவன் வாழ்க்கை வெற்றியடையும். தன்னம்பிக்கை துணிவு விடாமுயற்சி உங்கள் மந்திரம். நன்றி வணக்கம். உங்கள் ஈழத்து சுந்தர்.
மரண அறிவித்தல். திருமதி யோகேஸ்வரி குமாரசாமி செவ்வாய்க்கிழமை காலமானார். இவர் 1949 மே மாதம் 30 ஆத்தியடி பருத்தித்துறையில் பிறந்தார். பெரும்பாலும் கொழும்பிலும் பின்னர் வெலிங்டன் மாநகரத்திலும் வாழ்ந்து வந்தார். இவர் குமாரசாமி ஆறுமுகத்தின் மனைவியும் வளர்மதி ஆஸ்திரேலியா, மணிமாறன் ஆஸ்திரேலியா, பீசா ஆஸ்திரேலியா, மறைந்த மணிபாரதி அருள்மதி நோர்வே மற்றும் இளமாறன் வெலிங்டன் ஆகியோரின் அன்பு தாயாரும் ஆவர். இவர் அனுஷியா, தமிழ்ச்செல்வி, ஏகன், மீனா, ரஞ்சித் மற்றும் வித்யா ஆகியோரின் அன்பு மாமியாரும் ஆவார். பிரணவி, சேரன், அஸ்மா, ஜனவி, நிலா, ஆதித்யன், இனியா ஆகியோரின் பாட்டியும் ஆவார். அன்னாரது இமைக்கிரியர்கள் எதிர்வரும் 15 ஞாயிறன்று பகல் 12:30 மணியளவில் வெலிங்டன் அகற்றரவா மயானத்தில் நடைபெறும் என அறிவித்திருக்கின்றார்கள் குடும்பத்தினரும் வெலிங்டன் தமிழ்ச்சங்கம்.
வணக்கம். அமைதிக்கான நோபல் பரிசு போர் குற்றவாளிகளுக்காக வாதாடிய காட்சி இன்று ஒல்லாந்து ஹேக் நகரில் அமைந்திருக்கின்ற சர்வதேச போர் குற்ற நீதிமன்றில் நடந்தேறியிருக்கின்றது. 730,000 ரோஹிங்கியா முஸ்லிம்களை வாழும் இடத்திலிருந்து அடித்து விரட்டிய பர்மிய ஜிந்தா ராணுவம் ஒரு சிறந்த ராணுவம் என்று வாதாடி இருக்கின்றது அமைதிக்கான நோபல் பரிசு. இது இந்த நூற்றாண்டின் உலகம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய நோபல் பரிசின் மீதான ஒரு விமர்சன உரையாக இருக்கின்றது. மியான்மர் நாட்டில் ரோஹிங்கியா முஸ்லிம்களுக்கு எதிராக அந்த நாட்டினுடைய பௌத்த ஜிந்தா ராணுவம் இழைத்த தவறுகளுக்கு எதிராக இப்பொழுது 16 நீதிபதிகள் கொண்ட விசாரணை சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றில் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இதுவரை எந்த நாட்டின் மீதும் நடைபெறாத அளவிற்கு 3 தினங்கள் 16 நீதிபதிகளின் முன்னால் இந்த வழக்கு நடைபெறுகின்றது. உலகத்தில் எந்த இனங்களுக்கும் இல்லாதவாறு ரோஹிங்கியா முஸ்லிம்களுக்கு ஆதரவாக பெருந்தொகையான நாடுகள், 30 மேற்பட்ட தொண்டு நிறுவனங்கள் அணிவகுத்து இந்த வழக்கை சர்வதேச நீதிமன்றில் நடத்தி கொண்டிருக்கின்றன. இந்த நேரம் பர்மிய ஜிந்தா ராணுவத்திற்காக வேண்டி அந்த நாட்டினுடைய சிவில் அமைப்பு தலைவர் என்று வர்ணிக்கப்படுகின்ற ஆங் சாங் சுகி அம்மையார் அந்த ராணுவத்தினர் செய்த செயலை சரியென வாதிட்டார். நாடில்லா மக்கள் ரோஹிங்கியா முஸ்லிம்கள், இவர்கள் மியான்மர், பங்களாதேஷ், பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் இருக்கின்ற நாடில்லா மக்கள் குழுவினர். இவர்கள் பயங்கரவாதிகள். இந்த ரோஹிங்கியா முஸ்லிம்களினுடைய பிரச்சனை ஒரு உள்நாட்டு பிரச்சனை. இதை சர்வதேச நீதிமன்றில் விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. போர்க்குற்ற நீதிமன்றில் சாட்சியம் அளிக்கின்ற பொழுது ஆங் சாங் சுகி அம்மையார் முன்வைத்திருக்கின்ற வாதம் இது. மேலும் அவர் கூறுகின்ற பொழுது, இது உள்நாட்டு ஆயுத போர், இது சிக்கலான விடயம், சர்வதேச சமுதாயத்தால் இதை விளங்கிக் கொள்ள முடியாது என்றும் தனது தரப்பு நியாயத்தை அவர் முன்வைத்தார். 2017 மியான்மர் நாட்டிலே அங்கிருக்கும் ரோஹிங்கியா முஸ்லிம்கள் தம்மீது தாக்குதல் நடத்தினார் என்று, அதாவது ஒரு காவல் சாவடியில் தாக்குதல் நடத்தினார்கள் என்று அங்கிருந்து அடித்து விரட்டப்பட்டார்கள் 700,000 மக்கள். இந்த நிலையிலே அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து குழந்தைகளினுடைய கழுத்தை அறுத்து, பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்து, வீடுகளை தீயிட்டு கொளுத்திய பர்மிய ஜிந்தா ராணுவம் தன்னுடைய கையில் இருக்கின்ற அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்திருக்கின்றது என்பது சர்வதேச நாடுகளினுடைய குற்றச்சாட்டாகும். அதிகார துஷ்பிரயோகத்தை செய்த இந்த ராணுவத்திற்காக ஒரு காலத்தில் எதிராக வாதாடி இதே ராணுவத்தினால் வீட்டு சிறையில் பல ஆண்டுகள் வைக்கப்பட்டிருந்து, நெல்சன் மெண்டேலா போல வீட்டு சிறையில் இருந்து, 1991 அமைதிக்கான நோபல் பரிசு பெற்று அதை கூட வாங்க போக முடியாத நிலையில் தனது மகனை அனுப்பி வாங்கி வீட்டு சிறையில் இருந்த இவரை மனித உரிமையினுடைய ஒரு வெண்புறா என்று உலகம் அடையாளப்படுத்தியது. அதே உலகம் இவருக்கு நோபல் பரிசு கொடுத்தது எதற்காக என்று இப்பொழுது சிந்திக்க வேண்டிய தருணத்தில் இவருடைய வாதாட்டம் இன்று நடைபெற்றிருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபை மியான்மரில் நடைபெற்றது மிகப்பெரிய மனித உரிமை மீறல் என்று கூறியிருக்கின்றது. மியான்மரை ஒரு போர்க்குற்றவாளி நாடாக அறிவிக்க வேண்டும் என்பது இந்த நாடுகளினுடைய வாதமாகும். நேற்றைய வாதத்திலே ஜாம்பியா நாடு எண்ணற்ற புகைப்படங்களை வைத்து மியான்மர் நாட்டில் நடைபெற்று இருப்பது ஒரு திட்டமிட்ட இன சுத்திகரிப்பு, அது போர்க்குற்றம் என்று கூறியிருக்கின்றது. 53 மில்லியன் மக்களை கொண்ட மியான்மர் பௌத்த ஜிந்தா ராணுவமானது 2 மில்லியன் சிறுபான்மை மக்களை துடைத்தறியும் வேலையை செய்தது சர்வதேச போர்க்குற்றம் என்று ஜாம்பியா நேற்று வாதிட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து இன்று ஆங் சாங் சுகி அம்மையார் அவர்களுடைய வாதம் இடம்பெற்றது. மியான்மர் நாட்டின் மீது அரசியல், ராஜதந்திர, பொருளாதார தடைகளை சர்வதேச நீதிமன்றமாகிய ICJ கொண்டு வருமா? காத்திருக்கின்றது உலகம். சர்வதேச நீதிமன்ற என்பது 1945 ஐக்கிய நாடுகள் சபையால் ஆரம்பிக்கப்பட்டது. 1992 எல் சல்வடோர், கொண்டுராஸ் ஆகிய நாடுகளில் நடைபெற்ற போர்க்குற்றங்களுக்கான தீர்ப்பை வழங்கியது. 22 May 1947 இருந்து 2019 ஜூலை மாதம் வரை 177 சர்வதேச போர்க்குற்றங்களை இவர்கள் விசாரித்திருக்கின்றார்கள். ஆகவே சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றனுடைய விசாரணையில் இந்த நாள் ஒரு திருப்பு முனையான நாளாக இருக்கின்றது. இத்தகைய விசாரணை தேவையில்லை, உள்நாட்டில் அதை பார்த்துக் கொள்ளலாம் என்கின்ற ஸ்ரீலங்காவினுடைய பாணியில் ஆங் சாங் சுகி அம்மையார் வாதிட்டிருக்கின்றார். ஆனால் இரண்டும் பௌத்த நாடுகள் என்பது குறிப்பிடத்தக்கது. என்ன சொல்ல போகின்றது சர்வதேச நீதிமன்றம்? வாதாட்டங்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன. ஆனால் இலங்கையில் வாழுகின்ற மக்களுக்கு கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விசாரணையாக இந்த விசாரணை இருக்கின்றது. நாளை மிகுதி விசாரணைகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது டென்மார்க்கில் இருந்து கீசேதுரை.
நேர்களே, இத்துடன் எமது இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றது. இன்றைய நிகழ்ச்சிகளில் எம்முடன் பங்கு பற்றியவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் அன்புக்குரிய பவித்ரா அசோக்குமார்.